அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் விஷ்ணுபிரியா மற்றும் பிரமிளா கிருஷ்ணன். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பிற்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருக்கும் ஈராக் அரசு படைகளுக்கு வழங்கும் ராணுவ ஆதரவை மேலும் பலப்படுத்தப் போவதாக பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்து தெரிவித்துள்ளார்.
Ce matin, en Conseil de défense, j'ai pris la décision, dans le cadre de la coalition anti-Daesh, de mettre à la disposition.
சில வாரங்களில் பிரான்ஸ் நாட்டின் கனரக பீரங்கிகள் விநியோகம் செய்யப்படும் எனவும், செப்டம்பர் மாத கடைசியில் அந்த பகுதியில் விமானம் தாங்கி கப்பல் ஒன்று நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் நீஸ் நகரில் ட்ரக்கை ஓட்டி சென்று 84 பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
வங்கக்கடலின் மேல் பறந்து கொண்டிருந்த போது காணாமல் போன இந்திய விமானப்படை விமானத்தை தேடும் பணியில் குறைந்தது டசன் கணக்கான இந்திய கடற்படை கப்பல்கள், ஒரு நீர்மூழ்கி கப்பல் மற்றும் 4 கண்காணிப்பு விமானங்கள் ஈடுபட்டுள்ளன. முன்னதாக இன்று காலை சென்னையிலிருந்து அந்தமான் தீவுகளுக்கு சென்று கொண்டிருந்த அந்த விமானம் கிளம்பிய 15 நிமிடங்களில் தனது ரேடா தொடர்பை இழந்துவிட்டது என கப்பற்படை செய்தி தொடர்பாளர் ஷர்மா தெரிவித்தார்.
A very very unfortunate news is coming out that one of our aircraft which is started from Chennai
Russia vil tayarikkapatta AN-32 endra andha vimanathil 29 per payanam seidanar adil theevilulla sippaygalin uravinargal 8 perum adanguvar
neengal kettukondirpadu London BBC in Tamilosai.
காணாமல் போன MH370 மலேசிய விமானம் தற்போது தேடுதல் பணி நடைபெற்று வரும் பகுதியில் கிடைக்கவில்லை என்றால் அதன் தேடுதல் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2.5 வருடங்களுக்கு முன் கோலாலம்பூரிலிருந்து புறப்பட்ட MH370 விமானம் திடீரென்று காணாமல் போனது. இந்த விமானத்தின் இருப்பிடத்தை பற்றிய புதிய நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் தேடுதல் பணி முடிவடையாது, ஆனால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என மலேசியா, சீனா மற்றும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தேடுதல் பணி 130,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நடைபெற்று வருகிறது. ஆனால் இன்னும் தேடப்பட வேண்டிய பகுதி 10% ஆகும்.
தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவராக இருக்கும் கிறிஸ்டின் லகார்ட் பிரான்சின் நிதி அமைச்சராக இருந்தபோது ஒரு வியாபாரிக்கு அளிக்க வேண்டிய மிக பெரிய நிவாரணத் தொகையை செலுத்தாததால் அவர் வழக்கை சந்திக்க வேண்டும் என்று பிரான்சின் உயர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெர்னார்ட் தப்பா என்பவருக்கு அளிக்கப்பட வேண்டிய 440 மில்லியன் டாலர்கள் தொடர்பாக அலட்சியமாக செயல்பட்டதற்காக அவர் வழக்கை சந்திக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பை உயர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது.
BBC தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டியன் லகார்ட் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலக வாக்களித்ததை அடுத்து ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற நிலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். G20 நாடுகளின் நிதியமைச்சர்களுக்கான கூட்டத்திற்கு முன்பாக அவர் பேசுகையில் பிரிட்டன் உலக பொருளாதாரத்தில் எவ்வாறு செயல்படப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வது முக்கியமானது ஆகும் என்றார். அவர் ஐக்கிய ராஜ்யத்தின் ஜூன் மாதம் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பிற்கு முன்னதாக ஜப்பான், சீனா மற்றும் ஐரோப்பிய மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியின் காரணமாக அதன் உலக வளர்ச்சி முன்கடிப்பை அதிகரிக்கும் நிலையில் இருந்தது. மாறாக 0.1% குறைக்கப்பட்டு 3% சற்று அதிகமாக மட்டுமே இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார்.
போஸ்னியாவின் செர்பிய தலைவர் ரெடோவன் கெரோசிச் 1990 ஆண்டில் நடந்த பால்கன் போரில் இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் புரிந்தமைக்காக தனக்கு வழங்கிய தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளார். மார்ச் மாதத்தில் யுகோஸ்லேவியாவுக்கான முன்னாள் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அவருக்கு 40 சிறை தண்டனை வழங்கியது. இவர் மீது 10 குற்றங்கள் கண்டறியப்பட்டன. 8,000 முஸ்லிம் ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் கொல்லப்பட்ட செப்ரினிட்சாவில் நடந்த இனப்படுகொலைக்கு முக்கிய பொறுப்பு உள்ளிட்டவை அதில் அடங்கும். 50 விஷயங்களை பட்டியலிட்டு தனது மேல்முறையீட்டை செய்துள்ளார் ரெடோவன் கெரோசிச்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
லண்டன் மற்றும் பெய்ஜிங் விளையாட்டின் போது எடுக்கப்பட்ட 2 தொகுப்பு மாதிரிகளை சோதனை செய்ததில் மேலும் 45 தடகள வீரர்கள் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தை பயன்படுத்தியுள்ளது தெரியவந்துள்ளது என சர்வதேச ஒலிம்பிக் குழு தெரிவித்துள்ளது. அவர்களில் 23 தடகள வீரர்கள் 2008 ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றவர்கள் என்று ஒலிம்பிக் குழு கூறியுள்ளது. சமீபத்திய முடிவுகளின்படி பெய்ஜிங் மற்றும் லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளில் ஊக்க மருந்து பயன்படுத்திய தடகள வீரர்களின் மொத்த எண்ணிக்கை 98 உயர்ந்துள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.